அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நலசாமி மற்றும் சங்கீதராஜன் ஆகியோர். கிழக்கு யுக்ரைனில் மேலும் கூடுதலாக ரஷ்ய துருப்புகளும் ராணுவ தளவாடங்களும் புகுந்துள்ளன என்று யுக்ரைனிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். அவ்வகையில் 1500 ரஷ்ய ராணுவ வீரர்களும் 300 ராணுவ தளவாடங்களும் கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லையை கடந்து யுக்ரைனுக்குள் வந்துள்ளன என்று தலைநகர் கியேவில் உள்ள ராணுவ பேச்சாளர் கூறுகிறார். இதில் கிராட் வகை ஏவுகணைகளும் அடங்கும் என அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்கள் வழங்குவதான குற்றச்சாட்டை ரஷ்யா மறுக்கிறது.
பஹ்ரைனில் பான் அரப் செய்தி தொலைக்காட்சி ஊடகம் முறையான அனுமதி பத்திரங்களை பெற்றிருக்கவில்லை என்ற குற்றச்சாட்டில் அதனை மூடிவிடுவதாக அந்நாட்டு அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். சவுதி வர்த்தகரான அல் வால் பின் தலாலுக்கு சொந்தமான பான் அரப் செய்தி ஊடகம் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அதன் முதலாவது ஒளிபரப்பின் பின்னர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. முன்னணி எதிரணி செயற்பாட்டாளர் ஒருவரின் நேர்காணலை ஒளிபரப்பியதைத் தொடர்ந்து புதிய செய்தி ஊடகம் இடைநிறுத்தப்பட்டதாக அரசாங்க ஆதரவு ஊடகம் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தென்கொரிய புலனாய்வு அமைப்பின் முன்னாள் தலைவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த அதிபர் தேர்தலில் அவதூறு பிரச்சாரம் மேற்கொண்டார் எனும் குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அந்த தேர்தலில் வலதுசாரி வேட்பாளரான பார்க் ஏயின் ஹேக்கு ஆதரவாக 1000கணக்கான குறுஞ்செய்திகளை அவரது முகவர்கள் அனுப்புவதற்கு வான் சே ஹியூன் அனுமதித்தார் என நீதிமன்றம் ஒன்று கண்டறிந்து அவருக்கான தண்டனையை விதித்துள்ளது.
இஸ்லாமிய அரசு இயக்கத்துடன் தொடர்புடைய ஆயுதக்குழு தலைவர் ஒருவர் ட்ரோன் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக ஆப்கானிஸ்தான் போலீசார் கூறுகின்றனர். 6 பேருடன் வெடிபொருட்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த அவரது கார் விமான தாக்குதலில் அழிக்கப்பட்டதாக ஹெல்மான் மாகாண தலைமை போலீஸ் அதிகாரி நபிஜான் முல்லைக்கால் அறிவித்தார். ஹெல்மான் மாகாணத்தில் முன்னாள் தாலிபான் கமாண்டராக இருந்த முல்லா அப்துல் ரவுஃப் IS இயக்கத்துடன் தனக்கு இருக்கின்ற விசுவாசத்தை கடந்த மாதம் அறிவித்திருந்தார்.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
உலகின் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றான HSBC-ஆல் நடத்தப்படும் சுவிஸ் வங்கி ஒன்று பல நாடுகளைச் சேர்ந்த தமது வாடிக்கையாளர்கள் பல $1 மில்லியன் வரி ஏய்ப்பு செய்ய உதவியதாக தெரியவந்துள்ளது. இந்த வங்கியில் இருந்த 1000கணக்கான கணக்குகளின் விவரங்களை பிபிசியும் வேறு பல ஊடகங்களும் ஆராய்ந்ததில் பல்வேறு நாடுகளிலும் வரித்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் பணத்தை பதுக்க தமது வாடிக்கையாளர்களுக்கு HSBC ஆலோசனை வழங்கியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
சீனாவில் அரசாங்க அதிகாரிகளுடன் தொடர்பு வைத்திருந்த மாஃபியா பாணி குற்றக்கும்பல் ஒன்றை நடத்தி வந்ததாக குற்றம் உறுதி செய்யப்பட்ட பெரும் செல்வந்தர் ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள மிகப்பெரிய தனியார் நிறுவனமான ஹான்லோங் குழுவின் தலைவரே லியூஹான். இவர் கொலையிலும் ஆயுத விற்பனையிலும் சூதாடத்திலும் ஈடுபட்டிருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டது. லியூஹானுக்கு அவரது இளைய சகோதரர் மற்றும் 3 சகாக்களுடன் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
நைஜீரிய தீவிரவாத குழுவான போக்கோஹராமை எதிர்த்து போராடவுள்ள புதிய பிராந்திய படையை தோல்வியுற செய்வதற்கு தாங்கள் உறுதி பூண்டுள்ளதாக அதன் தலைவர் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் தங்களை வெற்றி கொள்ளும் நோக்கில் அமைக்கப்பட்டுள்ள பிராந்திய படையால் ஒன்றும் சாதிக்க முடியாது என போக்கோஹராமின் தலைவர் அபுபக்கர் ஷெகாவ் கூறியுள்ளார்.
இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தில் நேபாள பெண் ஒருவரை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தி கொலை செய்தவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கற்றல் திறன் குறைபாடு இருக்கின்ற இந்த பெண்ணின் சடலம் முகம் சிதைந்த நிலையில் புல்வெளி பகுதியொன்றிலிருந்து கடந்த வாரம் மீட்கப்பட்டது. இந்த பெண் காணாமல் போன நாளிலிருந்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கவில்லை என்று அவரது குடும்பத்தினர் குற்றஞ்சாட்டுகின்றனர். போலீசாரின் செயலை கண்டித்து பிரதேச மக்கள் நெடுஞ்சாலை ஒன்றை மறித்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.